நாலு சுவிசேஷம், மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான். அதுல கிங்டம் ஆஃப் காட் குறித்தும், கிங் ராஜாவை குறித்தும் கிட்டத்தட்ட 13 பக்கங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13 pages. ஓகே, so நீங்க if you carefully read all the 4 gospels, you will be surprised. Even I was surprised by few things. சிலது எனக்கு கூட ஒரு ஆச்சரியமாக இருந்தது. மத்தேயு சுவிசேஷத்துல அதிகமாக நீங்கள் வாசிக்க முடியும் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. மார்க்ல கொஞ்சம், அதுக்கப்புறம் லூக்கால கொஞ்சம், யோவான்ல கிங்டம் ஆஃப் காட். நான் பார்க்கும்போது அதுல கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் என்று எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படவே இல்லை. 4 சுவிசேஷத்திலும் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசு ராஜா என்பதை குறித்து 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் அந்த செய்தியை தான் கேட்டோம்ல, கிங்டம் ஆஃப் காட், ஹூ இஸ் திஸ் கிங், யார் இந்த ராஜா, அதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இதை இந்த 4 சுவிசேஷத்தில் பார்க்கும் போது, இந்த ஜீசஸ் உடைய ட்ரையம்பல் என்ட்ரி இன்டு ஜெருசலேம், எருசலேமுக்கு பவனியாக வருகிறார்ல, அந்த சம்பவம் 4 சுவிசேஷத்திலும் மிக தெளிவாக 4 சுவிசேஷத்தை எழுதினவர்களும் குறிப்பாக அதை சொல்லியிருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் யுவர் கிங் இஸ் கம்மிங், ராஜா வருகிறார் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த ராஜாவை குறித்து அந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம் என்றால், இதோ உன் ராஜா, ராஜா என்றால் கம்பீரமாக ராஜ தோரணையில் அப்படி வருவார் என்று எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் இயேசுவானவர் எப்படி வந்தார், சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சம்பவம் 4 சுவிசேஷத்திலும் வாசிக்கிறோம். அதே போல இன்னொரு சம்பவம், ஹூ இஸ் திஸ் கிங், போன வாரத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சி, தி க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ், சிலுவையின் அடிவாரத்தில் கூட எல்லாருக்கும் மத்தியில் ஏசு யூதருடைய ராஜா என்ற அந்த வாசகம் அமைக்கப்பட்டிருந்தது. அதுவும் 4 சுவிசேஷங்களிலும், 4 சுவிசேஷத்தை எழுதினவர்கள் அழகாக அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏசு ராஜா, he is our king என்பதை 4 gospel writers மிக அழகாக புரிந்து கொண்டு அதை எழுதியிருக்கிறார்கள். மற்ற வகைகளை குறித்து பார்க்கும்போது, ஆங்காங்கே அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி அவர்கள் அதை கவனமாக அறிந்து கொண்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். முதலாவது மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்தேன், மேத்யூ, அதுல 28 அதிகாரம் உண்டு. அந்த 28 சாப்டர்ஸ்ல வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி, த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட், கற்பனைகளில் பிரதான கற்பனை, அந்த கற்பனை குறித்து வாசிக்கும் போது நான் பார்த்தேன் அதுல கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி தொடர்பு இருந்த மாதிரி இல்லை. அப்ப எனக்கு ஒரு கேள்வி, இது கற்பனைகள் பெரிய கற்பனையாச்சே, இதற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சம்பந்தம் இல்லையா என்ற ஒரு கேள்வியோடு மார்க் காஸ்பலுக்கு போனேன். மார்க் எழுதின சுவிசேஷத்திற்கு, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஐ திங்க் 16 சாப்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 16 சாப்டர்ஸ் வாசிக்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் வரும்போது என்னுடைய சர்ப்ரைஸ்க்கு ஒரு பதில் கிடைச்சது. அந்த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட், கற்பனைகளில் பிரதான கற்பனையை இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தொடர்பு இருக்கின்றவாறு வாசிக்கிறோம். ஒருவேளை இப்பதான் ஜீவன் வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள், என்ன சொல்றார்னா, உடனே சாரி, அந்த வேதப்பார்கள் ஒருவன் சொல்வது என்னவென்றால், இயேசுவானவருக்கு, நீர் அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்றார். அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொருள். யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். அந்த ஸ்கிரைப்ஸ், எது முதலாம் கற்பனை, எது இரண்டாம் கற்பனை என்று அறிந்து கொண்டு அதற்கு விளக்கமான பதில் கொடுக்கும் போது இயேசுவானவர் சொல்றாரு, யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர், தேவனுடைய ராஜ்யத்துக்கு மிகவும் நெருங்கி விட்டீர்கள், கிட்டத்தட்ட நெருங்கி விட்டீர்கள். தி கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட், Love your God. Love your neighbors. இந்த சம்பவத்தை நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்துல இந்த ஸ்கிரைப்ஸ் வருவதற்கு முன்பதாக ஒரு சாரார் காணப்படுகிறார்கள். யார் என்றால் பாரிசீஸ் அண்ட் ஹெரோடியன்ஸ், பரிசேயர், அது மாத்திரமல்ல ஹெரோதியர்கள். இந்த 12 அதிகாரத்தை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பேக்ரவுண்ட் நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் கடைசியில் அந்த ஸ்கிரைப்ஸ் வந்து ஆண்டவரை சந்தித்து பேசும்போது அவன் புரிந்து கொண்ட உடனே இயேசுவானவர் சொல்லக்கூடிய வாக்கியத்தை நாம் அழகாக புரிந்து கொள்ள முடியும். So first Jesus was questioned by Pharisees and Herodians. யார் இந்த Pharisees? யார் இந்த Herodians? யார் இந்த பரிசேயர்கள்? யார் இந்த ஏரோதியர்கள் என்கிற கேள்வி நமக்கு நிச்சயமாகவே இருக்க வாய்ப்புண்டு. ஏரோதியர்கள் என்று சொல்லும் போது ஏரோதுடைய டைனஸ்டி, அதற்கு சப்போர்டர்ஸ் ஆக இருந்தவர்கள். ஏரோதின் அந்த ராஜ்ய பாரத்திற்கு ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் தான் ஏரோதியர்கள். அது மாத்திரமல்ல ரோமுக்கு மறைமுகமாக தங்களுடைய கமிட்மெண்டை அவர்கள் கொடுத்தவர்கள். மறைமுகமாக ரோம் உடைய ஆட்சிக்கு அவர்கள் தங்களுடைய கைகளை கொடுத்தவர்கள். பாரிசீஸ், பாரிசீஸ் யார்? பரிசேயர்கள் யார்? அன்றைக்கு இருந்த ஒரு மத கூட்டத்தில் இப்படிப்பட்டவர்களும் காணப்பட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள்? பயஸ் ஜூயிஷ் மென். அந்த ஜூயிஷ் அந்த கலாச்சாரத்தில், அது மாத்திரம் கலாச்சாரத்தில் மாத்திரமல்ல அந்த நியாய பிரமாண புஸ்தகங்களில் அதை அதற்கு கீழ்ப்படிவதற்கு தங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தவர்கள் தான் பாரிசீஸ். எந்த பொலிட்டிக்கல் பவரும் அவர்களுக்கு கிடையாது. தேவர் ஹைலி ரெஸ்பெக்டட் and influential among the larger population. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க என்ன செய்தாங்கன்னா, they emphasized their own version of purity rules. நியாய பிரமாணத்தை they themselves interpreted according to their own ways of understanding, and then they were very strict, I would say legalistic. இவங்க தான் Pharisees, ஏரோடியன்ஸ். இவங்க ரெண்டு பேருமே இங்க மட்டும் இல்ல, மார்க்கின சுவிசேஷத்தில் மட்டும் இல்ல, மார்க்கின சுவிசேஷம் 3 அதிகாரத்திலேயே அவங்க இரண்டு பேருமே இயேசுவானவரை பிடிக்கும்படியாக பிளான் பண்ணிடுறாங்க. சி தேர்ட் சாப்டர், மார்க் தேர்ட் சாப்டர். அப்படி யோசிக்கும் போது இயேசுவானவர் ஊழியத்தை துவக்கும் போதே இந்த பரிசேயர்களும் இந்த ஏரோதியர்களும் பின்னாடி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவானவர் எப்ப ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரோ, நேரடியாக அல்ல மறைமுகமாக இவர்கள் வேலையை ஆரம்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எப்படிடா இந்த இயேசுவானவரை பிடிச்சு கொலை செய்யலாம்? திரைக்கு பின்னால் நின்று சூழ்ச்சியை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை குறித்து நாம் நீதிமொழிகள் வாசிக்கும் போது அவர்கள் முட்டாள்கள் என்று வாசிக்கிறோம். நாம் சர்ச் கேம்ப்ல அதை தான் தியானிச்சோம். திருச்சபைக்கு விரோதமாகவும் அல்லது தேவனுக்கு விரோதமாகவும் பின்னாலே இருந்து சூழ்ச்சி செய்கிறவர்கள் முட்டாள்கள். அப்படிதான் பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசுவானவர் ஊழியத்தை துவக்கும் போதே என்ன செய்யறாங்கன்னா, எப்படிடா இவரை பிடிச்சு கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க் 3 அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜெபாலயத்தில் இயேசு சுவாமி பிரவேசிக்கிறாரு. ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். அது ஓய்வு நாளா இருக்குது. ஆனா இயேசு சுவாமி ஓய்வு நாள்லயும் அவருடைய அன்பை காட்டுறாரு, சுகத்தை கொடுக்கிறார். உடனே இந்த பரிசேயர் என்ன பண்றாங்கன்னா, எப்படி இவர் ஓய்வு நாள்ல சுகத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. 6 வாசிக்கிறோம், மார்க்கின சுவிசேஷம் 3 அதிகாரம் 6 உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியாரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். So 12th chapterல கிடையாது, 3rd chapterல. Even when Jesus began his earthly ministry, they started to plan how they can destroy Jesus. So when they came to this 12th chapter, அவங்க எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க என்றால், 13 வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு, இயேசுவை அவர் இயேசுவானவர் பேசுகிறதுல அவரை பிடிக்கும்படியாக பரிசேயரும் ஏரோதிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, 17 வசனத்துல வாசிக்கிறோம், அதுக்கு முன்பாக வாசிக்கும் போது என்ன அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், ஒரு காயின் எடுத்துக்கிட்டு இந்த காயின்ல இந்த சொரூபமும் மேலொழுத்தும் யாருடையதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அது ராயனுடையது அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டார்கள். அப்ப இயேசு அம்மை என்ன சொல்றாருன்னா, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எப்படியாவது இது ஒருவேளை இந்த காயின் இல்ல இந்த மணி எல்லாம் இயேசுவானவர் கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி சொல்வாரோ அப்படின்னு யோசித்திருப்பாங்க. ஆனா கிளீனா சொல்லிட்டார், இந்த காயின்ல 2 பயிரை பாக்குறீங்க, இது வந்து ராயனுடையது நீங்கள் ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். சோ பரிசேயர்கள் ஏரோதியர்கள் அவருடைய திட்டம் அங்கே நிராகரிக்கப்படுகிறது. சோ இந்த பாரிசீஸ் அண்ட் ஹெரோடியன்ஸ் அவங்க டர்ன் முடிச்ச உடனே இமீடியட்டா சாடுசிஸ், ஜீசஸ் வாஸ் குவெஸ்டன்ட் பை சாடுசிஸ். ஐ திங்க் ஜீசஸ்க்கு ஒருவேளை பூனை குறுக்கல போச்சான்னு தெரியல, அவருக்கு ஒரு கெட்ட நாளா ஆயிருச்சு. ஏன்னா பரிசேயர்களும் ஏரோதியர்களும் அப்படிதான், அப்போதான் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சாங்க, இயேசுவாமி பதில் சொன்னாரு, அடுத்தது சதுசேயர்கள் பிடிச்சிட்டாங்க. யார் இந்த சாடுசிஸ் ஓகே, நிறைய செக்ஸ் ஆஃப் செக்ட் ஆஃப் ரிலிஜியஸ் பீப்புள் இருந்தாங்க, அதுல ஒண்ணு இந்த சாடுசிஸ். இந்த சாடுசிஸ் யாருன்னா, உயிர்த்தெழுதல் இல்லை என்று விசுவாசித்தவர்கள். ஓகே, அந்த பாரிசீஸ் கூட்டத்துல ஒரு செக்ட், ஒரு அமைப்பு, அவர்கள் வந்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று விசுவாசித்தவர்கள். அவங்க உடனே வந்துட்டாங்க இயேசு கிட்ட, இயேசுவானவர்கிட்ட வந்துட்டு ஒரு உதாரணத்தை சொல்லி கேட்கிறாங்க. 19 வசனத்துல வாசிக்கிறோம், போதுகிறேன், ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரு. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர்கள் இருந்தார்கள், மூத்தன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான், அப்படியே போயிட்டாங்க. உயிர்த்தெழுதல் வரும்போது இந்த இவங்க யாருக்கு மனைவியாய் இருப்பாள், அந்த ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப இயேசுவானவர் தெளிவாக பதில் சொல்றார். 25 வசனத்துல வாசிக்கிறோம், மரித்தோர் உயிரோடே எழுந்திருக்கும் போது கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். அங்க கணவன் மனைவி என்று இல்லை, தேவ தூதரை போல் இருப்பார்கள் என்று அழகாக சொல்லுகிறார். சோ இந்த பரிசேயர்கள், அடுத்தது ஏரோதியர்கள், இவர்களை சமாளித்த விதம் இயேசுவானவர். அடுத்தது சதுசேயர்கள், அவர்களை சமாளித்த விதம். இதை எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தவர் தான் ஒரு வேத பாரகர். அந்த வேத பாரகர் தான் கிட்ட வந்து இயேசு சுவாமி நீங்க நல்லா உத்தரவு சொல்லிட்டீங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்கிறான். இப்போ இவனுடைய டர்ன், இவ்வளவு நேரம் பரிசேயர்கள் ஏரோதியர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசுவானவர் பதில் சொன்னார், அடுத்தது சதுசேயர்கள் வந்து கேட்டார்கள், அவர்களுடைய கேள்விக்கும் பதில் சொன்னார். இப்போ இந்த வேத பாரகன் ஒருத்தன் வந்து, நீங்க ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க, இந்த கேள்விக்கு என்ன பதில்? அப்போ இயேசு சுவாமி அந்த பால் அவனுக்கு பாஸ் பண்றார். அதுக்கு முன்பாக இயேசு சொல்றாரு அவனுக்கு பிரதித்திரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவநாய கர்த்தர் ஒருவரை கர்த்தர், உன் தேவநாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2 கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே, இவைகளின் பெரிய கற்பனை வேற ஒன்றும் இல்லை. சோ தேர்ட் இந்த ஸ்கிரைப் வேதப்பாரர்கள் ஒருவர் கேட்ட கேள்விக்கு இயேசு சுவாமி பதில் கொடுக்கிறார். அப்போ இங்க வேதப்பாரன் சொல்றான், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். அப்போதான் இயேசு சுவாமி அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்கிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. முக்கியமானதை அவன் அறிந்து கொண்டான். கற்பனைகளில் பிரதான கற்பனை உன்னிடத்தில் நீ ஃபஸ்ட் தேவனை அன்பு கூறுவது, அடுத்தது அதுக்கு இணையா இருக்கக்கூடிய இரண்டாம் பிரதான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவது. அதை சரியாக சொன்னவுடனே இயேசு சுவாமி நீ விவேகமாய் உத்தரவு சொன்னதை பார்த்துட்டு சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. இந்த ஸ்கிரைப்ஸ் யார்? இந்த ஸ்கிரைப்ஸ் வந்து இந்த வேத பாரகர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, த்ரூ அவுட் த ரோமன் எம்பையர் இவங்க தான் என்னன்னா லீகல் லோக்கல் எக்ஸிக்யூட்டர்ஸ் ஆஃப் லீகல் டாக்குமெண்ட்ஸ். சட்டங்களை அவர்கள் தான் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவர்கள். குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு இவர்கள் ஸ்கிரிப்சர்ஸை படித்து அதை சொல்லிக் கொடுப்பவர்கள். பெரும்பாலானவர்கள் இவர்கள் பரிசேயர்கள். ஆனால் இவர்களும் பரிசேயர் கூட்டத்தாரில் ஒரு சாரார். இந்த ஸ்கிரைப்ஸ் குறித்து இயேசுவானவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 20 அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, நீங்க அதை வாசிக்கும் போது எப்படிடா இயேசுவானவர் இந்த ஸ்கிரைபை மாத்திரம் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்று சொன்னார் என்பதை யோசிக்க தோணும். அதை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20 46-47. நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாடகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள். இதுதான் வேத பாடகர்கள். இயேசுவானவர் யார் வேத பாடகர்கள் என்பதை குறித்து ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றாரு. ஒரு நல்ல லிஸ்டே கிடையாது. அவர்களை குறித்து வாழ்த்தியே சொல்லல இயேசுவானவர். அவர்களுடைய இயேசுவானவர் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு சொல்றாரு, அவர்கள் அதிக ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்கிரைப் பிரதான கற்பனையும் அறிந்து கொண்டு, இரண்டாவது பிரதான கற்பனையும் அறிந்து கொண்டு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்பதை இயேசுவானவர் வாயிலிருந்து அவன் கேட்டு பெற்றுக் கொண்டான். கற்பனைகள் பிரதான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும். லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த், வித் ஆல் யுவர் சோல். இந்த கற்பனை குறித்து ஒருவேளை மத்தேயு சுவிசேஷம் 22 வாசிக்கிறோம், அதே போல லூக்கா 10 வாசிக்கிறோம். டியூட்ரானமி உபாகமும் 6:4-5 வசனத்தில் வாசிக்கிறோம். ஹியர் வோ இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும் போது ஜூயிஷ் பீப்புளுக்கு இருந்த ஒரு ஐடென்டிட்டி இதுதான். என்ன ஐடென்டிட்டி? ஆண்டவரை முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவதே அந்த ஜூயிஷ் பீப்புளுக்கு இருந்த ஒரு ஐடென்டிட்டி. அதுதான் முதல் வேத பாடகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த முதலாம் கற்பனையில் என்ன சொல்றார் என்றால், ஹார்ட், சோல், மைண்ட் அண்ட் ஸ்ட்ரென்த். நாளையும் கொண்டு வராரு. அது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், the entirety of one's being. You have to love your God not with 15% or 25% or 100%, sorry, 90% or 99%. You have to love your God 100% with all your heart, soul, mind and strength. இப்படிதான் ஆண்டவர் நம்மை அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு பழைய பாடல், When I survey the wondrous cross. அது தமிழ்ல என் அருள் நாதா இயேசுவே என்கிற ஒரு பழைய பாடல் ஐசக் வாட்ஸ் எழுந்தது. அதுல ஃபோர்த் ஸ்டான்ஸாவில் இங்கிலீஷ்ல அதிகமாக கொஞ்சம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருந்துச்சு, தமிழ்லையும் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த ஃபோர்த் ஸ்டான்ஸாவில் லாஸ்ட் டூ வேர்ஸ் எப்படி இருக்குன்னா, லவ் சோ அமேசிங் சோ டிவைன் டிமாண்ட்ஸ் மை சோல் மை லைஃப் மை ஆல். ஆண்டவுடைய அன்பு பெரிதான அன்பு. அந்த அன்பு என்ன நம்மளை செய்கிறது என்றால், இட் டிமாண்ட்ஸ் மை சோல் மை லைஃப் மை ஆல். அதுல தமிழ்ல அந்த சரணம் எப்படி இருக்குன்னா, சராசரங்கள் அனைத்தும் அவ் அன்புக்கு எம்மாத்திரம். யாருடைய அன்புக்கு? ஆண்டவுடைய அன்புக்கு. என் ஜீவன் சுகம் செல்வமும் என் நேசருக்கு பாத்தியம். ஆண்டவர் எப்படிதான் முழுதோடு நம்ம அன்பு கூற முடியும்? சராசரங்கள் அனைத்தும் நம்ம அவருக்கு முன்பாக கொண்டு வந்து வச்சா கூட அவருடைய அன்புக்கு அது ஈடாகவே ஆகாது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நாம் அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். இதுதான் பிரதான கற்பனை. ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் கிட்ட இருக்க வேண்டும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரிடத்தில் முழு இதயத்தோடும் நாம் அன்பு கூற வேண்டும். ரோமர் 12 அதிகாரத்தில் இதனுடைய இன்னொரு விதமான ஒரு அணுகுமுறையை அங்க பார்க்கிறோம். அந்த இடத்துல 12 அதிகாரம் வசனங்கள் 1-2 என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பாடிஸ் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம், as a living sacrifice, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஆண்டவரிடத்தில் நாம் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற முடியும்? சரீரங்களை பாடிஸ் பாடிஸ் அப்படின்னு சொல்லும் போது, இட்ஸ் நாட் அ கிஃப்ட், த கிவர். ஓகே, பாடிஸ் சொல்லும் போது we are not giving something to please God, giving ourselves. அவருடைய அன்புக்கு வேற எதுவுமே கொடுக்க முடியாது. எதை தான் கொடுக்க முடியும்? நம்முடைய சரீரத்தை கம்ப்ளீட்டா, in all its entirety, in all its wholeness, we are just giving to God. That is how we can love God. And அதுல ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வாசிக்கிறோமே, as a living sacrifice. Living அப்படின்னு சொல்லும் போது அதுவும் our entire life. லிவிங் அப்படின்னு சொல்லும் போது எதுவுமே நம்ம பிரிக்க முடியாது. ஓகே, ஐ வில் லவ் லைக் திஸ், திஸ் திஸ் வே, திஸ் வேன்னு சொல்லி பிரிக்க முடியாது. ஹோலிஸ்டிக்கா அவரை அன்பு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். அப்படி அந்த பிறன் யார் என்பதற்கு விளக்குவதற்காக தான் லூக்காவின் சுவிசேஷத்தில் அந்த குட் சமாரிட்டனுடைய சம்பவத்தை இயேசுவானவர் சொல்றார். யார் எனக்கு பிறன் சொல்லும் போது அந்த சமாரியன் அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார். எப்படி நாம் ஆண்டவரை அன்பு கூறுகிறோமோ அதே விதமாக நம்முடைய அயலாகத்தனையும் நாம் நேசிக்க வேண்டும். இந்த மார்க்கல் சுவிசேஷத்தில் வாசிக்கிற 12 அதிகாரத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே, நல்லா கவனிங்க என்ன சொல்ல வர்றார்னா, சர்வாக தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமானது. சி, சராசரங்கள் முழுதும் ஆண்டவருக்கு கொண்டு படைத்தால் கூட ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாகாது. ஆகவே சாக்ரிஃபைஸ் மூலமாக பலிகள் மூலமாக நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் பிரியப்படுத்தலாம் என்று நினைப்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அல்ல. அதுலதான் மத்தையில் சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பிரவேசிப்பதில்லை. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்களா, அந்நாளில் அவர்கள் வந்து கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, எல்லாம் டூயிங் லிஸ்ட். We cannot satisfy or love God with our doings. ஆண்டவருக்காக நாம் எதையாகிலும் செய்வதன் மூலமாக ஆண்டவரை நாம் முழு இருதயத்தோடும் அன்பு கூற முடியாது. அவைகள் எல்லாம் நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கும் போது அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நெருங்கி வருகிறார்கள். கிட்டத்தட்ட வந்துடுறாங்க. If we focus only on activities or giving, we cannot love God. இந்த கொடுக்கிறது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது எல்லாம் நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் தகுதியுடையவர்களாக மாறுகிறோம். அதைதான் மத்தேயு 7 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே போல லூக்கா 13 அதிகாரத்தில் கூட இதுதான் திரும்ப இயேசுவானவர் சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களை குறித்து சொல்லும் போது சில பேர் வந்து பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அந்த யார் பிரவேசிக்க மாட்டார்களோ அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்றாருன்னா, உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வார்கள். ஓகே, எஸ், சாப்பிட்டா என்ன, நான் வந்து டீச் பண்ணா என்ன, என்ன நீங்க நேசிக்கலையே. அப்போ அவர் சொல்றாரு, அக்கிரம சிந்தைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள் அல்ல, உங்களை புறம்பே தள்ளப்படுகிறவர்கள் நீங்கள் என்று அவர்களை விலக்கி விடுகிறார்கள். சோ ஆண்டவரை நாம் நேசிப்பதும் ஆண்டவரை நேசிப்பதன் மூலமாக நம்முடைய அயலகத்தாரை நேசிப்பதும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. அந்த ஸ்கிரைபை பார்த்து சொன்னாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. அவன் கிட்ட ஒரே ஒரு குறை என்னன்னா, ஹி ஹஸ் டு ஃபாலோ ஜீசஸ். அதுதான் அவன் செய்யல இன்னும். மற்றபடி கற்பனையை கரெக்டா அறிந்து வச்சிருந்தான். முதலாம் கற்பனை என்ன, இரண்டாம் கற்பனை என்ன. இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன் வச்சுக்கோங்க, 10 கற்பனை என்ன அப்படின்னா, 10 கற்பனையும் நம்ம ஒவ்வொரு ஆளும் சொல்ல முடியும் கண்டிப்பா. ஒருவேளை வரிசையில சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அட்லீஸ்ட் நம்ம ரிமைண்ட் பண்ணி கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி சொல்லிடுவோம் நம்ம இப்படியாது. 10 கற்பனை இந்த ஸ்கிரைப்ஸ்க்கு தெரிந்து வைத்திருந்தான். ஆனா கிட்ட வந்துட்டான், ஒருவேளை இயேசு சுவாமி மட்டும் அவன் ஃபாலோ பண்ணியிருந்தான்னா அவன் ராஜ்யத்துக்குரியவனாக மாறியிருப்பான். ஆண்டவரை நாம் நேசிப்போம் வித் ஆல் ஆர் என்டயர்டி, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நம்முடைய ஆத்மாவோடும் அவரை நேசிப்போம். அதன் மூலமாக நம்முடைய சகோதரர்களை சகோதரிகளை நாம் நேசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கண்ணை பிடிச்சு பிடிப்போம். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. You're almost there. It's not just by knowing the first and the second commandment. முதலாம் கற்பனையும் இரண்டாம் கற்பனையும் நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் நெருங்க முடியாது. நெருங்க வாய்ப்பு இருக்குது, ஆனா இன்னும் you are not there or almost there. But உண்மையாகவே அவருடைய அன்புக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய சரீரத்தின் மூலமாக அவரை நேசிக்கும் போது, அன்பு கூறும்போது, அதன் மூலமாக மற்றவர்களை அன்பு கூறும்போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் தகுதியுடையவர்களாக மாறுகிறோம். ஆண்டவரை அன்பு கூறுவோமா? நம்முடைய அயலகத்தாரை அன்பு கூறுவோமா? ஆண்டவருடைய அன்புக்கு இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தெல்லாம் கொண்டு வந்து படைத்தா கூட அது ஏற்புடையதாக இருக்காது. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் 100% அவரை நேசிப்பது. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஒருவேளை இந்த ஸ்கிரைபை போல, வேத பாரகனை போல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நெருங்கி வந்து அதை இழந்து விடாதபடி, நெருங்கி வந்தவர்களாகிய நாங்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக மாறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கற்பனைகளை அறிந்து வைத்திருக்கிறோம், கற்பனைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கை கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்யும். உம்முடைய அன்புக்கு வேறு எதுவும் தகுதி பெறாது. நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறவும், அதே போல அந்த அன்பின் வெளிப்பாடாக மற்றவர்களை அன்பு கூறவும். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த தேவுண்டிய ராஜ்யம், அதில் நாங்கள் தகுதி பெற்று அதற்கு சுதந்திரவாளிகளாக வாழ எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.